2013 வருடத்தில் ஆஸ்திரேலியா 3 பிரதமர்களை கண்டிருக்கிறது. அப்போதைய பிரதமர் ஜூலியா கிலார்டின் ஓர் அரசியல் தந்திரோபாய எண்ணமாக 8 மாதங்களுக்கு முன்னராகவே இந்த தேர்தல் அறிவிப்புடன் ஆஸ்திரேலியாவின் 2013 அரசியல் வருடம் ஆரம்பமாகியது.
So, today I announce that I will advise the Governor General to dissolve the House of Representatives and to issue writs on Monday the 12th of August for an election for the House and half the Senate to be held on Saturday the 14th of September. I do so not to start the nation's longest election campaign.
வணிக மற்றும் பொருளாதார சூழ்நிலையில் ஆஸ்திரேலியாவின் ஸ்திரத்தன்மைக்கு உத்தரவாதத்தை இலக்காக வைத்தே தாம் அந்நடவடிக்கையை எடுத்ததாக காரணம் சொன்னார் ஜூலியா கிலார்ட். ஆனால் பல மாதங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட தேர்தல் திகதியினால் அப்போதைய அரசிற்கு பல எதிர்மறை விளைவுகளே கிட்டின. தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் வரை திட்டமிடல், அட்டவணையிடல், விளம்பர முன்னேற்பாடு என்று இருந்த லிபரல் கூட்டணி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் வெற்றியை நோக்கிய செயற்பாட்டில் உடனடியாக இறங்கியது. அதேவேளை லேபர் கட்சியின் ஸ்திரத்தன்மையை எப்படி ஜூலியா கிலார்ட் காப்பாற்றுகிறார் என்பதனை உன்னித்து அவதானித்தார்கள் லேபர் கோக்கஸ் மற்றும் கெவின் ரட் ஆகியோர். இது பற்றி இப்படி கூறுகிறார் லேபர் கட்சியின் முன்னாள் தலைவர் ஜான் ஹியூசன்.
They're trying to create the impression that she's going to govern while everyone else plays politics. I mean, the fact is that everything she does, everywhere she goes, everything she wears, whatever it is, it's going to be interpreted through the prism of an election campaign. And look, it will be a 9-month campaign. She's got to survive.
தேர்தலில் கவனம் இருந்த போதிலும் ஜூலியா கிலார்டின் அதிக கவனமானது லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்ச், அதாவது சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதில் அழுத்தம் கொடுப்பதிலேயே இருந்தது. ஹங்க் பார்லிமெண்ட், அதாவது தொங்கு பாராளுமன்ற அரசே இருந்த போதிலும் வேலைத்தள சீர்திருத்த சட்டம், அதாவது ரீஃபார்ம் த ஒர்க் பிளேஸ், டிசேபிலிட்டி கேர் எனப்படும் வலுவிழந்தோருக்கான பராமரிப்பு, கல்விக்கான நிதி அதிகரிப்பு எனப்படும் இன்க்ரீஸ் எடியூகேஷன் ஃபண்டிங் ஆகிய சட்டங்களை ஜூலியா கிலார்ட் அறிமுகப்படுத்தினார். எனினும் அவரின் கொள்கைகள் மற்றும் தலைமை பதவி என்பன தொடர்ந்தும் நுணுக்கமாக அவதானிக்கப்பட்டே வந்தன. காபன் கொள்கை மற்றும் தினசரி நூற்றுக்கணக்கான தஞ்சக் கோரிக்கையாளரின் படகு மூல வருகை என்பன கிலார்டிற்கு பெரும் பிரச்சினைகளை கொடுத்த வண்ணம் இருந்தன. அத்துடன் சர்ப்ளஸ் எனப்படும் வரவு செலவு திட்டத்தில் உபரியை வழங்குவோம் என்ற உறுதியை காப்பாற்ற முடியாமல் தொடர்ந்தும் வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறையை டெபிசிட் காட்டி வந்தமை, சுங்கவரி அதாவது மைனிங் டாக்ஸ் எந்தவித வருவாயையும் ஈட்டித்தராமை போன்ற காரணிகளும் கிலார்ட் அரசிற்கு பெரும் தலையீடியாக இருந்து வந்தன. இந்த வேளையில் ஏப்ரல் மாதத்தில் கெவின் ரட் கிலார்டின் தலைமை பதவிக்கு ஒரு சவால் விடுக்க தன்னை தயார்படுத்தினார். இதற்கு தான் தயாரென கிலார்ட் தெரிவித்து அறிவித்ததும் கெவின் ரட் பின்வாங்கி தான் கிலார்டை எதிர்த்து நிற்கப் போவதில்லை என அறிவித்தார். இதனால் இத்தலைமை பதவிக்கான இழுபறி முதலும் கடைசியுமாக இத்துடன் முடிவுக்கு வந்துவிட்டதென அறிவித்தார் ஜூலியா கிலார்ட்.
Today the leadership of our political party, the Labor Party, has been settled and settled in the most conclusive fashion possible. The whole business is completely at an end. It has ended now. The government has a plan for the nation's future. We've got plenty of work to be getting on with it. We'll be getting on with it in a few minutes' time.
இதையே கெவின் ரட்டும் இப்படி சொல்லி வந்தார்.
I have said very plainly that I am not a candidate for the leadership, and I've said equally plainly that I don't see any circumstances under which I would return to the leadership. My job is to argue the case for Labour at a local level.
ஆனால் இப்பிரச்சனை, அதாவது தலைமை பதவிக்கான கிலார்ட் ரட் இழுபறி இன்னும் தீரவில்லை என்றும் கெவின் ரட் சரியான தருணத்திற்கு தன்னை தயார்படுத்தியபடியுள்ளார் எனச் சொன்னார் முன்னாள் லேபர் கட்சி தலைவரான மார்க் லெத்தம்.
He's been on a 3-year jihad of revenge against Gillard, and if he truly loved the Labor Party right now, the best thing he could do was disappear. But Rudd knows he's a constant distraction. He knows that distraction is destabilizing and harming Gillard, and that's why he does it. I'd kidnap Kevin Rudd, put him on a boat, and send him to Albania, and put a sign on the box: "Do not return until the 15th of September."
இது இப்படி இருக்க கருத்து கணிப்புகளும் லேபர் அரசிற்கு பாதகமான முடிவுகளை வெளியிட்ட வண்ணம் இருந்தன. இந்த வேளையில் ஜூன் மாத இறுதியில் முன்னர் இயலாத காரியம் என கருதப்பட்ட இலக்கான பிரதமர் பதவியை கெவின் ரட் கைப்பற்றி மீண்டும் கெவின் ரட் பிரதமரானார். ஜூலியா கிலார்டின் ஆதரவாளராக இருந்த பில் ஷோர்டன் தனது ஆதரவை கெவின் ரட் பக்கம் மாற்றியதே கெவினின் வெற்றிக்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக கருதப்பட்டது. இதேவேளை தலைமை பதவிக்கான போட்டியில் மீண்டும் குதித்தமைக்கான தனது மன மாற்றத்திற்கு மன்னிப்பு கேட்க மறுத்தார் கெவின் ரட்.
In recent years, politics has failed the Australian people. There's just been too much negativity all round. And with all my heart, that is the purpose I intend to pursue through the office of Prime Minister.
பிரதமராக பதவியேற்ற கெவின் ரட் தேர்தல் திகதியை செப்டம்பர் 7 என அறிவித்தார். தேர்தலும் வந்தது. டோனி அபர்ட் தலைமையிலான லிபரல் நேஷனல் கூட்டணி கட்சிகள் இலகுவான பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று டோனி அபர்ட் பிரதமரானார்.
In 3 years' time, the carbon tax will be gone. The boats will be stopped. The budget will be on track for a believable surplus. And the roads of the 21st century will finally be well underway. And from today, I declare that Australia is under new management and that Australia is once more open for business.
Tony Abbott பதவியேற்று 100 நாட்கள் கடந்த நிலையில் தேர்தலின் போது டோனி அபர்ட்டிற்கு இருந்த ஆதரவு மிகவும் குறைந்துவிட்ட நிலை இருப்பதை கருத்து கணிப்புகள் காட்டின. கார்பன் டெக்ஸை இல்லாதொழிக்கும் தனது முயற்சியை பிற்போட்டமை, தஞ்சக் கோரிக்கையாளரின் படகுகளின் வருகையை தடுத்து நிறுத்த இந்தோனேசியாவின் ஒத்துழைப்பின்மை ஆகியன அபர்ட் அரசிற்கு பெரும் இடைஞ்சலாக உள்ளன. அத்துடன் என்பிஎன் திட்டம், கார் நிறுவனங்களின் பிரச்சினைகள், குவாண்டாஸ் ஏர்லைன் பிரச்சினைகள், NDIS எனப்படும் நேஷனல் டிசேபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம் சிக்கல்கள் என பல பிரச்சினைகளை அரசு எதிர்நோக்கியுள்ளது. எது எப்படி இருப்பினும் முதல் 3 மாதங்களை வெற்றிகரமாக முகம் கொடுத்துள்ளார் பிரதமர் டோனி அபர்ட்.
I'm very satisfied that what we've demonstrated over the last 100 days is a government which is competent and trustworthy.
தேர்தல் வாக்குறுதியான புகலிட கோரிக்கையாளர் படகுகளை முற்றுமுழுதாக தடுத்து நிறுத்துதல் இன்னும் செயற்படுத்தப்படவில்லை. இந்தோனேசிய அதிபர் உட்பட அந்நாட்டின் உயர்மட்டத்தினரை ஆஸ்திரேலியா உளவு பார்த்தது என்ற சிக்கலினால் இந்தோனேசியாவின் ஒத்துழையாமை இதற்கான காரணங்களில் ஒன்றாகச் சொல்லப்படுகிறது. எனினும் படகுகளின் வருகை குறைந்துள்ளதாகச் சொல்கிறார் பிரதமர் டோனி அபர்ட்.
There's no doubt that the suspension of cooperation by the Indonesian authorities has been unhelpful. It's been singularly unhelpful.
பல சவால்கள், பல சிக்கல்கள், பல மாற்றங்கள், பல பிரதமர்களைக் கண்ட ஆஸ்திரேலியாவின் அரசியல் வருடம் 2013 விடை பெற்றுள்ளது. பாராளுமன்றமும் இப்போது நீண்ட கோடை விடுமுறையில் உள்ளது. பாராளுமன்றத்தின் மீள் ஆரம்பத்துடன் 2014 ஆண்டின் அரசியல் வருடமும் ஆரம்பமாகும்.